முதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அனைத்து மாணவர்களும் எதிர்நோக்கக்கூடிய ஒரு தேர்வாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மாறிக்கொண்டு வந்துட்டுருக்கு. ஆனால் ஒரு சில மாணக்கர்களுக்கு ஒரு முறையான வழிகாட்டல்கள் கிடைக்கிறதில்லை. இனிமே யாருமே கவலையே பட வேண்டாம். நம்முடைய பண்பலையில் ஒவ்வொரு நாளும் மாலை 3 மணிக்கு இந்த TNPSC தேர்வில் எவ்வாறு வெற்றி பெறுவது, எந்தெந்த பாடங்களை நாம் தேர்ந்தெடுத்து படிக்கிறது, இந்த TNPSC தேர்வை எப்படி எதிர்நோக்கிறது, இந்த மாதிரி மாணவர்களுக்கு பல்வேறு வழிகாட்டல்களை உன்னால் முடியும் நிகழ்ச்சியின் பகுதி 9 Group 4 Unit 2 நடப்பு நிகழ்வுகள் பகுதி 2 வழங்குவதற்கு திண்டுக்கல் மாவட்டம் பழனி போட்டித் தேர்வு பயிற்றுனர் திரு எஸ் ராம்குமார் அவர்கள் இணைந்துள்ளார். தற்போது நமது பண்பலையில் கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். நான் ராம்குமார், போட்டித் தேர்வு பயிற்றுனர். இப்போ நம்ம June 2023 நடந்த நிகழ்வுகளை தொகுதி 2 காணலாம். இந்தியாவிலிருந்து முதல் சர்வதேச கப்பல் போக்குவரத்து தொடங்கியிருக்காங்க. இந்த கப்பல் வந்து சென்னை துறைமுகத்திலிருந்து கிளம்பி இலங்கையில் உள்ள அம்பந்தோட்டை துறைமுகத்துக்கு சென்றடையும். இதை வந்து மத்திய துறைமுகம் கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிகள் அமைச்சர் சர்பானந்த சோனோவால் ஆரம்பித்து வைத்தார். கப்பல் பார்த்திங்கன்னா அம்பந்தோட்டை துறைமுகத்திலிருந்து திரிகோணமலை துறைமுகம், அதே மாதிரி காங்கேசன் துறைமுகத்துக்கு சென்று சென்னை துறைமுகத்துக்கு திரும்பும். இந்த சொகுசு கப்பலோட பெயர் பார்த்திங்கன்னா MV பேரரசி, MV பிரின்சஸ். போக்குவரத்துக்கான அடித்தளம் பார்த்திங்கன்னா 2022 முதல் இன்க்ரெடிபிள் இந்தியா இன்டர்நேஷ்னல் க்ரூஸ் கான்ஃபரன்ஸ், இங்கே தான் வந்து இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. யார் யாருக்குன்னா சென்னை துறைமுகம் மற்றும் வாட்டர்வேஸ் லெஷர் டூரிசம் பிரைவேட் லிமிடெட். இந்த நிறுவனம் வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தை சார்ந்த நிறுவனம். இந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் இப்போ சென்னையிலேருந்து விசாகப்பட்டினம், கொச்சியிலேருந்து கோவா போன்ற துறைமுகங்களுக்கு சொகுசு கப்பல் இயக்கிட்டு வராங்க. நம்ம பண்பலை நேயர்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இப்போ நம்ம சொல்லக்கூடிய அப்பாயின்மெண்ட்ஸ், அதாவது ஒரு அமைச்சர் பெயரோ ஒரு ஆணையத்தின் தலைவர் பெயரோ, அதே போல் ஏதாவது எண்ணிக்கைகளோ இதில் வந்து மாற்றம் ஏற்படலாம். ஏன்னா நம்ம வந்து பரீட்சை நடக்கிறதுக்கு 1 வருஷம் முன்னாடி இருந்து தான் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு வரோம். இதில் வரும் மாற்றங்கள் அந்தந்த தொகுதிகள் வரும்போது வரும். இதை வந்து நேயர்கள் கூர்ந்து கவனிச்சுக்கோங்க. இந்த செய்தியாக தமிழ்நாடு காவல்துறை பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு திட்டம்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலமாக இரவு நேரங்களில் ஷிஃப்ட் முடிஞ்சு வீட்டுக்கு செல்லும் பெண்கள் வந்து காவல்துறையின் ரோந்து வாகனங்களை பயன்படுத்திக்கலாம். அதாவது அவங்க கம்பெனிலேருந்து வெளியே வரும்போதோ அல்லது அவங்க கம்பெனி வாகனம் வந்து ஒரு பொது இடத்துல அவங்கள இறக்கி விட்டாலோ அங்கேருந்து அவங்க வீட்டுக்கு போக காவலர் ரோந்து வாகனத்தை பயன்படுத்திக்கலாம். இதுக்கான எண்கள் பார்த்திங்கன்னா 1901 மற்றும் 112. இந்த 2 எண்களுக்கும் கால் பண்ணிங்கன்னா காவலர் கட்டுப்பாட்டு அறைக்கு போகும். அங்கிருந்து நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு ரோந்து வாகனத்தை அனுப்புவாங்க. இந்த திட்டத்தை போலவே ஏற்கனவே வந்து இன்னொரு திட்டம் அமல்படுத்தியிருக்காங்க. அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா காவலன் SOS. இது வந்து ஒரு செயலி. இந்த செயலியை நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சு அதில் உங்களுடைய மொபைல் நம்பர், வீட்டுடைய முகவரி மற்றும் அவசர கால அழைப்பு எண் இந்த மாதிரி எண்கள் எல்லாம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த SOS செயலியை பயன்படுத்துகிற அடுத்த 5 செகண்டில் காவலர் கட்டுப்பாட்டு அறைக்கு நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தின் லொக்கேஷன் போய் சேர்ந்துடும். அடுத்து அவங்களும் காவலர்கள் அங்கே அனுப்பிடுவாங்க. அதே போல் உங்களுடைய எமர்ஜென்சி கான்டாக்டுக்கும் அந்த டீட்டெயில்ஸ் போய் சேர்ந்துடும். இந்த செயலி மூலமாக நிறைய பெண்கள் பயன்பெற்றுள்ளதா தமிழக காவல்துறை தரவுகள் சொல்லுது. இந்த பெண்கள் பாதுகாப்பு திட்டமானது திரு சைலேந்திரபாபு IPS அவர்கள் DGP-ஆக இருந்தப்போ கொண்டு வரப்பட்டது. இப்போ அவர் மாற்றப்பட்டு திரு சங்கர் ஜிவால் IPS அவர்கள் தமிழக DGP-ஆக பதவியேற்றுள்ளார். அடுத்த செய்தி, இந்திய அரசு அமெரிக்காவிடமிருந்து 30 ஆளில்லா தாக்குதல் விமானங்களை வாங்க போகிறாங்க. அதாவது ட்ரோன்ஸை வாங்க போகிறாங்க. ஆளில்லா விமானங்கள் பார்த்தீங்கன்னா MQ-9B பிரிடேட்டர் வகையை சார்ந்தது. இந்த ஆளில்லா விமானங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 35 மணி நேரம் பறக்கக்கூடிய செயல்திறன் கொண்டதாக இருக்கும். அதே போல் இது 450 கிலோ வெடிமருந்துகளை எடுத்துக்கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும். ஆளில்லா விமானங்களை இந்திய அரசு கடலோர கண்காணிப்பு, வான்வெளி பாதுகாப்பு மற்றும் நீர்மூழ்கி கப்பலை தாக்குறதுக்காகவும் வாங்குறதா சொல்கிறாங்க. நமது இந்திய அரசு வாங்கும் இந்த 30 ஆளில்லா விமானங்களை 8 இராணுவத்துக்காகவும் 8 விமானப்படைக்காகவும் 14 கடற்படைக்கும் பயன்படுத்த போகிறதா சொல்கிறாங்க. இந்திய அரசு இது போன்ற பல்வேறு தளவாளங்களை வந்து ஒவ்வொரு நாட்டிலேருந்து வாங்கிட்டு இருக்காங்க. அதே போல் அமெரிக்காவிடமிருந்து வாங்குறாங்க மற்றும் பல்வேறு நாடுகளுடன் இராணுவ கூட்டு பயிற்சி மேற்கொள்கிறாங்க. இப்போ வந்து அமெரிக்காவுடன் நடைபெற்ற சில கூட்டு பயிற்சிகளை பார்க்கலாம். வஜ்ர பிரகார், யுத் அபியாஸ், கோப் இந்தியா, டைகர் ட்ரையம்ப். இதே போல் இந்தியா, அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா, ஜப்பான் ஆகிய நாலு நாடுகளும் சேர்ந்து குவாட் என்ற அமைப்பை உருவாக்கி பயிற்சி மேற்கொண்டுட்டு வராங்க. அடுத்த செய்தியாக தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா, அண்ணல் அம்பேத்கர் வணிக சாம்பியன் திட்டம்னு ஒன்று தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்கிறார். இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா, பட்டியல் இனம் மற்றும் பழங்குடி இனத்தைச் சேர்ந்த சிறு வணிகர்கள் தொழில் செய்ய மானியம் கொடுக்குறாங்க. அதாவது அவங்க வாங்கக்கூடிய இடம், ஆலை, இயந்திரம், உபகரணங்கள் இது போல மூலதன செலவுகளுக்கு அவங்களுக்கு 35% மானியம் கொடுக்கறதாகவும், அதே போல் அவங்க வாங்குகிற கடனுக்கு 10 வருடங்களுக்கு 6% வட்டி விழுக்காடு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. திட்டத்திற்காக தமிழக அரசு பார்த்திங்கன்னா பட்ஜெட்டில் 100 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அடுத்த செய்தி, மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் ஜம்மு காஷ்மீரில் இருக்க பதேர்வா பள்ளத்தாக்கில் ஆவண்டர் திருவிழாவை ஆரம்பித்து வச்சுருக்கார். இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்ஐஆர், அதாவது கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்டர்கேட்டிவ் மெடிசின், அதாவது அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சில் ஒருங்கிணைந்த மருத்துவத்திற்கான இந்திய நிறுவனம். இந்த நிறுவனத்தின் ஒரு பிரச்சாரமாக ஒரு வாரம் ஒரு ஆய்வகம்னு கொண்டு வராங்க நாடு முழுக்க. இந்த நிறுவனத்துக்கு வந்து மொத்தம் 37 ஆய்வகங்கள் நாடு முழுக்க இருக்குது. இங்கே வந்து ஒரு வாரம் ஒரு ஆய்வகம்னு ஒரு பிரச்சாரம் மேற்கொள்கிறாங்க. இதன் அடிப்படையில் தான் ஜம்மு காஷ்மீரில் உள்ள அதனுடைய ஆய்வகத்தில் லாவெண்டர் திருவிழாவை கொண்டாடியிருக்காங்க. இது மாதிரியே உள்ள இன்னொரு திட்டம் பார்த்திங்கன்னா, ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ராடக்ட், அதாவது ஒவ்வொரு ரயில் நிலையத்திலும் அந்தந்த ஊரில் வந்து பிரபலமாக உள்ள பொருளை விற்கிறதுக்கான ஏற்பாடு செய்கிறது தான் இந்த திட்டம். திட்டத்தை ரயில்வே அமைச்சகம் வந்து மார்ச் 25, 2022 ஆரம்பித்து வச்சாங்க. இந்த திட்டத்தை வந்து நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைன் அகமதாபாத் வந்து செயல்படுத்தினாங்க. அடுத்த செய்தி, இந்தியாவிலே பார்த்திங்கன்னா ஒரு மாநிலம் தன்னுடைய சொந்த இணைய சேவையை ஆரம்பிச்சிருக்காங்க. அது எந்த மாநிலம்னு பார்த்திங்கன்னா அது கேரளா. கேரளா ஃபைபர் ஆப்டிக் மற்றும் நெட்வொர்க் இந்த நிறுவனத்தை ஆரம்பித்து இதன் மூலமாக 30,000 கிலோமீட்டர் தொலைவுக்கு ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் பதிக்க போகிறதாகவும், அதன் மூலமாக தன் மக்களுக்கு மலிவு விலையில் இன்டர்நெட் கனெக்ஷன்ஸை கொடுக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அடுத்த செய்தி, இன்டர்நெட் ஃப்ரீடம் ஃபவுண்டேஷன் IFF மற்றும் மனித உரிமை கண்காணிப்பகம் HRW இந்த ரெண்டு அமைப்பும் சேர்ந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. என்ன அறிக்கைனா, இணைய நிறுத்தம் பற்றின அறிக்கை இது. பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 18 மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா 2020-2022 வரைக்கும் ஒரு முறையாச்சும் இணையத்தை முடக்கியிருக்காங்க. இது ஏன் முடக்கிறாங்கன்னா, ஏதாவது போராட்டம், வன்முறை, ஜாதி சண்டைகள் இந்த மாதிரி நடக்கிறப்ப கூட்டத்தை சேர்த்த விடாமல் தடுக்கிறதுக்காகவும், பெரிய கலவரங்கள் நடைபெறாமல் இருக்கிறதுக்காகவும் இதை செய்கிறதா சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அதிகமாக ராஜஸ்தானில் தான் இணையத்தை முடக்கியிருக்காங்க. இணைய முடக்கத்தினால நிறைய பிரச்சனைகள் உருவாகிறதாகவும் சொல்கிறாங்க. அதாவது பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே டிஜிட்டலாக ஆகிட்டு வருது. நம்ம எந்த கடைக்கு போனாலும் ஜிபே, ஃபோன்பே இந்த மாதிரி செயலிகளை பயன்படுத்துறதுனால வங்கியில் பார்த்தீங்கன்னா இணையத்தின் மூலமாக தான் சேவைகள் அனைத்தும் நடைபெற்று வருது. இதனால் பொருளாதாரத்தில் பெரிய தாக்கம் ஏற்படுறதாகவும், அதே போல் அடிப்படை உரிமையிலையும் தாக்கம் ஏற்படுறதாகவும் சொல்கிறாங்க. ஒரு மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா பேச்சுரிமை, மக்கள் நடமாட்டத்துக்கான உரிமை இந்த மாதிரி இதெல்லாம் பறிபோகிறதாகவும் சொல்கிறாங்க. ஆய்வுகளை மேற்கொண்ட நிறுவனமான மனித உரிமை கண்காணிப்பகம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இயங்கிட்டு வருது. இதனுடைய இயக்குனர் பார்த்தீங்கன்னா திரானா ஹசன். இது நிறுவப்பட்டது 1978. இதே இது மற்றொரு நிறுவனமான இன்டர்நெட் ஃப்ரீடம் ஃபவுண்டேஷன் ஆனது இந்தியாவிலிருந்து செயல்படுகிறது. இதனுடைய தலைமையகம் புதுடெல்லி. இது நிறுவப்பட்ட ஆண்டு 2016. இதனுடைய தலைவர் அபர் குப்தா. இந்த செய்தி, தமிழ்நாட்டில் சதுப்பு நில இயக்கம்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. எங்கே ஆரம்பிச்சிருக்காங்கன்னா சென்னை வண்டலூரில் உள்ள அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில், அங்கே உள்ள ஒட்டேரி ஏரியில் சென்னை சதுப்பு நில இயக்கம்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த இயக்கம் என்னென்ன பண்ணுன்னா, இந்த இயக்கம் தமிழ்நாடு முழுக்க உள்ள 100 சதுப்பு நிலங்களை கண்டறிந்து அதை மறுசீரமைப்பு செய்யும்னு சொல்கிறாங்க. இதற்காக தமிழக அரசு சுமார் 112 கோடி இதுக்கு ஒதுக்கியிருக்காங்க. இந்த செய்தியாக தமிழக அரசு பார்த்திங்கன்னா தமிழக முன்னாள் முதல்வர் திரு மு கருணாநிதி அவர்களின் 100வது விழாவை கொண்டாடிட்டு வராங்க. இதன் அம்சமாக தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் 100க்கான சின்னத்தை வெளியிட்டார். இதை மேற்கு வங்கத்தின் முன்னாள் ஆளுநரான கோபாலகிருஷ்ண காந்தி அவர்கள் பெற்றுக்கொண்டார். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காந்தி மற்றும் ராஜகோபாலாச்சாரி அவர்களின் பேரனாவார். இந்த 100வது விழா தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா தமிழக முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் அரங்கம்னு ஒன்று கட்டப்படும் சொல்லியிருக்காரு. அதே போல் கலைஞர் கோட்டம்னு ஒன்று திருவாரூரில் திறந்திருக்காங்க. இதை வந்து பீகார் மாநிலத்தின் துணை முதல்வர் தேஜஸ்வி அவர்கள் திறந்து வைத்தார். இப்போ வந்து இந்த தேஜஸ்வி யாதவ் அவர்கள் அந்த பதவியில் இல்லை. ஏன்னா பீகாரில் வந்து ஆட்சி மாற்றம் நடைபெற்று நிதிஷ்குமார் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக உள்ளார். இவர் வந்து முதலில் வந்து தேஜஸ்வி யாதவ் அவர்களுடன் கூட்டணி வைத்திருந்தார். இப்பொழுது பார்த்தீங்கன்னா பாஜகவுடன் இணைந்து தனியாக ஆட்சி அமைத்துள்ளார் நிதிஷ்குமார் அவர்கள். வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் நூற்றாண்டு விழாவை ஒட்டி நம்ம மூணு விஷயம் பார்த்துருக்கோம். தொகுதி ஒன்றில் ஒரு விஷயம் பார்த்துருக்கோம். அது என்னதுன்னா சென்னையில் உள்ள கிண்டியில் உள்ள கிங்ஸ் ஆய்வகத்தில் கலைஞர் நூற்றாண்டு பன்னோக்கு மருத்துவமனை கட்டியிருக்காங்கன்னு பார்த்தோம். அதே போல் இந்த தொகுதியில் கலைஞர் நூற்றாண்டு விழாவில் அந்த சின்னம் வெளியிட்டாங்க. அதே போல் அரங்கம் கட்ட போகிறாங்க. அதே போல் கலைஞர் கோட்டம் கட்டியிருக்காங்க திருவாரூரில். இந்த மூணு விஷயம் பார்த்துருக்கோம். சென்னையில் இருக்க இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகமானது காற்று திட்டம்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டம் என்னென்னா குறைந்த விலையில் வந்து IoT பயன், அதாவது இணைய உலகத்தை பயன்படுத்தி சென்சார் தயாரித்து அதை இருசக்கர வாகனங்கள் பேருந்துகள் மகிழ்ந்துகளில் பொருத்தி அந்த பேருந்துக்கு செல்லும் இடங்களெல்லாம் காற்று மாசு எப்படி இருக்குது இது குறித்த நேரத்தில் அந்த டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி அதை ஆராய்ந்து காற்று மாசை குறைக்க வழிவகை செய்ய போகிறாங்க. மேலும் இந்த திட்டத்தின் மூலம் சாலையின் கடினத்தன்மை, சாலையில் பள்ளங்கள் எங்கே இருக்குது, இதையெல்லாமும் கணக்கிட போகிறாங்க. அடுத்த செய்தி, குடிமக்கள் நுகர்வோர் மற்றும் குடிமை நடவடிக்கை குழுவானது, அதாவது CAG, கலப்பின முறை புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை பயன்படுத்துமாறு சொல்கிறாங்க. இந்த கலப்பின முறையில் சூரிய சக்தியையும் காற்றாற்றல் சக்தியையும் ஒன்றா சேர்ந்து ஒரு ஹைப்ரிட் மாடலை அவங்களே வெளியிட்டிருக்காங்க. தமிழகத்தில் பொறுத்தளவில் நம்ம வந்து அதிகபட்சம் புதுப்பிக்க இயலாத எரிசக்தியை பயன்படுத்தி தான் கரண்ட்டு அதிகமாக தயாரிக்கிறோம். புதுப்பிக்க இயலாத எரிசக்தினா நிலக்கரி, எண்ணெய்கள், பெட்ரோலியம் பொருட்கள், அதே போல் நேச்சுரல் கேஸஸ், இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் புதுப்பிக்க இயலாத எரிசக்தின்னு சொல்லுவோம். அதே போன்று நியூக்ளியர் எனர்ஜி, அதாவது அணுமின் சக்தி, இதையும் நாம் வந்து புதுப்பிக்க இயலாத எரிசக்தின்னு தான் சொல்கிறோம். இப்போ இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் தான் அதிக அளவில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அதாவது காற்றாற்றல், சூரிய சக்தி, நீர்வளம் மற்றும் உயிரி வளம், இதன் மூலமாக பெறக்கூடியதை தான் நம்ம புதுப்பிக்கத்தக்க எரிசக்தின்னு சொல்கிறோம். இப்போ இதன் மூலமாக தமிழகத்துக்கு பார்த்தீங்கன்னா 16,276 மெகாவாட் கரண்ட்டு கிடைக்குது. CAG ஆணையம் கொடுத்துருக்க ரிப்போர்ட்டின் படி ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து சோலார் தகடுகள் பதிக்கப்பட்டிருக்கும். அதே மூலம் வீட்டுக்கு வெளிப்புறத்தில் வந்து விண்ட்மில் வச்சுருப்பாங்க, அதாவது காற்றாலை வச்சுருப்பாங்க. இதன் மூலிமா பெறக்கூடிய மின்சக்தியை வச்சு கார்கள், இருசக்கர வாகனங்கள் போன்றவற்றின் பேட்டரியை நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். இது போக வீட்டிற்கு தேவையான கரண்ட்டையும் நம்ம உபயோகிச்சுக்கலாம். தமிழகத்தில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியின் மூலம் உற்பத்தி செய்யப்படும் மின்சக்தியானது பார்த்திங்கன்னா வெறும் 22% மட்டும்தான். மீதமுள்ளது அத்தனையும் வந்து புதுப்பிக்க முடியாத எரிசக்தியின் மூலம் தான் தயாரிச்சிட்ருக்கோம். அடுத்த செய்தி பார்த்திங்கன்னா ஆதிச்சநல்லூரில் அகலாய்வு செஞ்சதில் முதுமக்கள் தாலி கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தையோட எலும்பியும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இங்கே கிடைச்ச பொருட்கள் பார்த்திங்கன்னா நிறையா வெண்கலம் மற்றும் வெள்ளியிலான வளையல்கள் கிடைச்சிருக்கு. அது போக ஒரு சின்ன குழந்தை, அதாவது 5 முதல் 8 வயது உள்ள குழந்தையின் எலும்பு மற்றும் மண்டை ஓடு கிடைச்சிருக்கு. போல் இந்த ஆதிச்சநல்லூர் வந்து முதுமக்கள் தாலிக்கு ஒரு முக்கியமான இடமாக இருக்குது. நம்ம கடைசி தொகுதியில் பார்த்த கீழ் நமண்டி, அதை பற்றியும் திரும்ப சொல்லிக்கிறேன். அங்கே வந்து நிறைய இரும்பு பொருட்கள் கிடைச்சிது, அதாவது கத்தி, கோடாரி இந்த மாதிரி பொருட்கள்லாம் கிடைச்சிது. அதனால் அது இரும்பு காலத்தை சேர்ந்ததாக சொல்கிறோம். கீழ் நமண்டி ங்கிறது ஊர் பேர். அடுத்த செய்தி, இந்திய உணவுக் கழகம், அதாவது ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்துக்கு கூடுதலாக அரிசி வழங்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தமிழகத்துக்கு ஏற்கனவே அவங்க பார்த்திங்கன்னா 2.97 லட்சம் டன் அரிசி வந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ தமிழக அரசு பார்த்திங்கன்னா 50,000 முதல் 60,000 டன் கூடுதலாக அரிசி கேட்குறாங்க. கழகத்தின் மூலமாக கொடுக்கப்படுகிற அரிசியை பார்த்திங்கன்னா பொது விநியோக திட்டம், அதாவது பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், அதாவது ரேஷன் கடை மூலமாக மக்களுக்கு சென்றடையுது. இப்போ தமிழகத்தில் பார்த்திங்கன்னா மொத்தம் 2.2 கோடி அரிசி ரேஷன் கார்டு வச்சுருக்கவங்க இருக்காங்க. அதே போல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கிடங்குகளில் பார்த்திங்கன்னா 5.4 லட்சம் டன் இருக்குது. அடுத்த செய்தி பார்த்திங்கன்னா, அதாவது கவர்மெண்ட் E-Marketplace, அதாவது அரசின் இணைய சந்தை. இந்த சந்தையில் பார்த்திங்கன்னா கொள்முதல் செய்கிறதுல தமிழகம் 2வது இடத்துல இருக்குது. இந்த சந்தை பார்த்திங்கன்னா வணிகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம், அதாவது காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி மினிஸ்ட்ரி, அவங்களால் ஆரம்பிக்கப்பட்டது. 9 ஆகஸ்ட் 2016 ஆரம்பிக்கப்பட்ட இத்திட்டத்தில் நிறைய விவசாயிகள், நிறைய தொழிலாளர்கள் இணைந்திருக்கிறார்கள். இங்கே வந்து நிறைய பொருட்கள் வந்து எந்த இடைத்தரகர் இல்லாமல் நம்ம விற்றுக்கலாம், வாங்கிக்கலாம். கவர்மெண்ட் E-Marketplace, அதாவது மத்திய அரசின் இணைய சந்தையானது தமிழகத்தில் சிறு மற்றும் குறு தொழில் நிறுவனத்தோட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இதன் மூலமாக தமிழகத்தில் உள்ள உற்பத்தியாளர்கள், விவசாயிகள் எல்லாம் அதில் லிங்க் ஆகிக்குவாங்க. இந்த அரசின் இணைய சந்தை பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டத்திற்கு ஒரு பொருள் என்று ஒரு பிரச்சாரத்தை கொண்டு வராங்க. இதன் மூலமாக ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள பிரபலமான பொருட்களை விற்பனை செய்ய ஈஸியாக இருக்கும். அடுத்த செய்தி, தமிழக அரசானது மாநில பறவைகள் ஆணையம்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. ஆணையம் மூலமாக நிறைய பறவைகள் சரணாலயம் திறக்கிறதுக்காகவும் பறவைகள் கூடு கட்டுவதற்கு உகந்த சூழ்நிலையை ஏற்படுத்துவதற்காகவும் சுற்றுச்சூழலை மேம்படுத்துவதற்காகவும் இந்த திட்டத்தை கொண்டு வராங்க. போல் சரணாலயங்களுக்கு ஒரு மேலாண்மை திட்டத்தையும் கொண்டு வராங்க. அதே போல் பறவைகள் இருக்கும் இடத்தை ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியாகவும் அறிவிக்கிறாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 14 பறவைகள் சரணாலயம் இருக்குது. அதில் 14 ராம்சர் சைட்னு சொல்கிறாங்க. தமிழகத்தில் பறவைகள் சரணாலயம் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா, வேடந்தாங்கல் காஞ்சிபுரம் மாவட்டம், கரிகிளி காஞ்சிபுரம் மாவட்டம், வத்தன்குடி சிவகங்கை மாவட்டம், கஞ்சரன்குளம் ராமநாதபுரம் மாவட்டம், சித்திரன்குடி ராமநாதபுரம் மாவட்டம், உதயமார்த்தாண்டபுரம் திருவாரூர், வடுவூர் திருவாரூர், கூந்தன்குளம் திருநெல்வேலி, கரைவேட்டி அரியலூர், வெள்ளோடு ஈரோடு, மேல் செல்வனூர் ராமநாதபுரம், தீர்த்தங்கல் ராமநாதபுரம், சக்கரக்கோட்டை ராமநாதபுரம், புலிக்கட் ஏரி திருவள்ளூர், ஓசூடு ஏரி விழுப்புரம். இதில் உள்ள அனைத்து பறவைகள் சரணாலயம் ராம்சர் சைட்டு கீழ் வரும். ராம்சர் சைட்னா என்னென்னா, ஐநா சபையில் உள்ள நாடுகள் எல்லாம் ஈரான் நாட்டில் உள்ள ராம்சர் என்ற இடத்தில் ஒரு மீட்டிங் வச்சாங்க. அந்த மீட்டிங் வந்து 2 February 1971 நடந்தது. இங்கே வந்து ஈரநிலங்கள் மற்றும் அதில் வாழும் உயிரினங்களை பாதுகாக்க சில சட்டங்கள் கொண்டு வந்தாங்க. இதை பின்பற்றி இந்தியாவில் நிறைய இடத்த ராம்சர் சைட்னு அறிவிச்சிருக்காங்க. அதில் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 14 இடங்கள் இருக்குது. அதில் அனைத்து பறவைகள் சரணாலயமும் இருக்குது. அடுத்த செய்தி, இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் கூட்டுறவு வங்கி திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள திருவூர் என்கிற ஊரில் அமைந்துள்ளது. இதை வந்து இப்போ மேம்படுத்த போகிறாங்க. இந்த வங்கி 1904 August 22 செயல்பட தொடங்கியது. இந்த வங்கி வேளாண் சார்ந்த கடன்களை கொடுக்குது. அதனால் இது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் என்று சொல்லப்படுகிறது. கட்டிடங்கள் பாழடைந்துள்ளதால் இப்போது புதுப்பிக்கப்படுகிறது. இந்தியாவில் கூட்டுறவு நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா கிராம நிறுவனங்கள் மற்றும் நகர நிறுவனங்கள் என்று ரெண்டாக பிரிஞ்சிருக்கு. இப்போ கிராமங்களில் பார்த்தீங்கன்னா சிறிய காலம் இருக்கக்கூடியதாக சில வங்கிகள் உள்ளன. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாநில கூட்டுறவு வங்கி, மாவட்ட கூட்டுறவு வங்கி மற்றும் விவசாய கூட்டுறவு வங்கின்னு சொல்கிறாங்க. போல் அதிக காலம் இருக்கக்கூடியதாக மாநில கூட்டுறவு விவசாய மற்றும் கிராம வளர்ச்சி வங்கி மற்றும் முதன்மை மாநில கூட்டுறவு விவசாய மற்றும் கிராம வளர்ச்சி வங்கி. அடுத்த செய்தி, இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தடப்படுத்துதல் ஆணையம் வந்து சரியான உணவு முறையின் சான்றிதழை வந்து கடலூர் மாவட்டத்தில் இருக்க திருப்பாப்புலியூர் உழவர் சந்தைக்கு கொடுத்துருக்காங்க. இந்த உணவு பாதுகாப்பு மற்றும் தரப்படுத்துதல் ஆணையத்தின் தலைமையிடம் புதுடெல்லியில் அமைந்திருக்கு. இந்த ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா 5 September 2008 செயல்பட தொடங்கியது. இந்த ஆணையம் வந்து மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தின் கீழ் வருது. இதனுடைய தலைவர் பார்த்திங்கன்னா சுதாந்த் பாண்ட். அதே போல் இந்த ஆணையம் பார்த்திங்கன்னா நாடு முழுக்க 112 லேபுகளை கொண்டுள்ளது. இந்த மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தின் அமைச்சர் யாருன்னு பார்த்திங்கன்னா திரு மான்சுக் மாண்டவியா அவர்கள். இப்பொழுது இந்தியாவில் பார்த்திங்கன்னா யாரேனும் உணவு சம்பந்தமாக தொழில் தொடங்க வேண்டும் அப்படின்னா உணவு பாதுகாப்பு மற்றும் தரப்படுத்துதல் ஆணையம், அதாவது FSSI, ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இவர்களிடம் வந்து அங்கீகாரம் வாங்கணும். சென்னையில் இருக்க இந்திய தொழில்நுட்ப கல்வி கழகமானது காற்று திட்டம்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டம் என்னென்னா, குறைந்த விலையில் வந்து IoT பயன், அதாவது இணைய உலகத்தை பயன்படுத்தி சென்சார் தயாரித்து அதை இருசக்கர வாகனங்கள், பேருந்துகள், மகிழ்ந்துகளில் பொருத்தி அந்த பேருந்து செல்லும் இடங்களெல்லாம் காற்று மாசு எப்படி இருக்குது, இது குறித்த நேரத்தில் அந்த டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி அதை ஆராய்ந்து காற்று மாசை குறைக்க வழிவகை செய்ய போகிறாங்க. மேலும் இந்த திட்டத்தின் மூலம் சாலையின் கடினத்தன்மை, சாலையில் பள்ளங்கள் எங்கே இருக்குது, இதெல்லாமும் கணக்கிட போகிறாங்க. அடுத்த செய்தி, குடிமக்கள் நுகர்வோர் மற்றும் குடிமை நடவடிக்கை குழுவானது, அதாவது CAG, கலப்பின முறை புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை பயன்படுத்துமாறு சொல்கிறாங்க. இந்த கலப்பின முறையில் சூரிய சக்தியையும் காற்றாற்றல் சக்தியையும் ஒன்றா சேர்ந்து ஒரு ஹைப்ரிட் மாடலை அவங்களே வெளியிட்டிருக்காங்க. தமிழகத்தில் பொறுத்தளவில் நம்ம வந்து அதிகபட்சம் புதுப்பிக்க இயலாத எரிசக்தியை பயன்படுத்தி தான் கரண்ட் அதிகமாக தயாரிக்கிறோம். புதுப்பிக்க இயலாத எரிசக்தினா நிலக்கரி, எண்ணெய்கள், பெட்ரோலியம் பொருட்கள், அதே போல் நேச்சுரல் கேஸஸ், இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் புதுப்பிக்க இயலாத எரிசக்தின்னு சொல்லுவோம். அதே போன்று நியூக்ளியர் எனர்ஜி, அதாவது அணுமின் சக்தி, இதையும் நாம் வந்து புதுப்பிக்க இயலாத எரிசக்தின்னு தான் சொல்கிறோம். இப்போ இந்திய அளவில் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் தான் அதிக அளவில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அதாவது காற்றாற்றல், சூரிய சக்தி, நீர்வளம் மற்றும் உயிரி வளம், இதன் மூலமாக பெறக்கூடியதை தான் நம்ம புதுப்பிக்கத்தக்க எரிசக்தின்னு சொல்கிறோம். இப்போ இதன் மூலமாக தமிழகத்துக்கு பார்த்திங்கன்னா 16,276 மெகாவாட் கரண்ட்டு கிடைக்கிது. சிஏஜி ஆணையம் கொடுத்துருக்க ரிப்போர்ட்டின் படி ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா மேலே வந்து சோலார் தகடுகள் பதிக்கப்பட்டிருக்கும். அதே போல் வீட்டுக்கு வெளிப்புறத்தில் வந்து விண்ட்மில் வச்சுருப்பாங்க, அதாவது காற்றாலை வச்சுருப்பாங்க. இதன் மூலிமா பெறக்கூடிய மின்சக்தியை வச்சு கார்கள், இருசக்கர வாகனங்கள் போன்றவற்றின் பேட்டரியை நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். இது போக வீட்டிற்கு தேவையான கரண்ட்டையும் நம்ம உபயோகிச்சுக்கலாம். தமிழகத்தில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியின் மூலம் உற்பத்தி செய்யப்படும் மின்சக்தியானது பார்த்திங்கன்னா வெறும் 22% மட்டும்தான். மீதமுள்ளது அத்தனையும் வந்து புதுப்பிக்க முடியாத எரிசக்தியின் மூலம் தான் தயாரிச்சிட்ருக்கோம். அடுத்த செய்தி பார்த்திங்கன்னா, ஆதிச்சநல்லூரில் அகலாய்வு செஞ்சதில் முதுமக்கள் தாலி கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தையோட எலும்பியும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இங்கே கிடைச்ச பொருட்கள் பார்த்திங்கன்னா நிறையா வெண்கலம் மற்றும் வெளியிலான வளையல்கள் கிடைச்சிருக்கு. அது போக ஒரு சின்ன குழந்தை, அதாவது 5 முதல் 8 வயது உள்ள குழந்தையின் எலும்பு மற்றும் மண்டையோடு கிடைச்சிருக்கு. போல் இந்த ஆதிச்சநல்லூர் வந்து முதுமக்கள் தாலிக்கு ஒரு முக்கியமான இடமாக இருக்குது. நம்ம கடைசி தொகுதியில் பார்த்த கீழ் நமண்டி, அதை பற்றியும் திரும்ப சொல்லிக்கிறேன். அங்கே வந்து நிறைய இரும்பு பொருட்கள் கிடைச்சிது, அதாவது கத்தி, கோடாரி இந்த மாதிரி பொருட்கள்லாம் கிடைச்சிது. அதனால் அது இரும்பு காலத்தை சேர்ந்ததாக சொல்கிறோம். கீழ் நமண்டி ங்கிறது ஊர் பேர். அடுத்த செய்தி, இந்திய உணவுக் கழகம் அதாவது ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்துக்கு கூடுதலாக அரிசி வழங்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தமிழகத்துக்கு ஏற்கனவே அவங்க பார்த்திங்கன்னா 2.97 லட்சம் டன் அரிசி வந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ தமிழக அரசு பார்த்திங்கன்னா 50,000 முதல் 60,000 டன் கூடுதலாக அரிசி கேட்குறாங்க. கழகத்தின் மூலமாக கொடுக்கப்படுகிற அரிசியை பார்த்திங்கன்னா பொது விநியோக திட்டம், அதாவது பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், அதாவது ரேஷன் கடை மூலமாக மக்களுக்கு சென்றடையுது. இப்போ தமிழகத்தில் பார்த்திங்கன்னா மொத்தம் 2.2 கோடி அரிசி ரேஷன் கார்டு வச்சுருக்கவங்க இருக்காங்க. அதே போல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கிடங்குகளில் பார்த்திங்கன்னா 5.4 லட்சம் டன் இருக்குது. அடுத்த செய்தி பார்த்திங்கன்னா, அதாவது கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ், அதாவது அரசின் இணைய சந்தை. இந்த சந்தையில் பார்த்திங்கன்னா கொள்முதல் செய்கிறதுல தமிழகம் 2வது இடத்துல இருக்குது. இந்த சந்தை பார்த்திங்கன்னா வணிகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம், அதாவது காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி மினிஸ்ட்ரி, அவங்களால் ஆரம்பிக்கப்பட்டது. 9 ஆகஸ்ட் 2016 ஆரம்பிக்கப்பட்ட இத்திட்டத்தில் நிறைய விவசாயிகள், நிறைய தொழிலாளர்கள் இணைந்திருக்கிறார்கள். இங்கே வந்து நிறைய பொருட்கள் வந்து எந்த இடைத்தரகர் இல்லாமல் நம்ம விற்றுக்கலாம், வாங்கிக்கலாம். கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ் அதாவது மத்திய அரசின் இணைய சந்தையானது தமிழகத்தில் சிறு மற்றும் குறு தொழில் நிறுவனத்தோட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இதன் மூலமாக தமிழகத்தில் உள்ள உற்பத்தியாளர்கள், விவசாயிகள் எல்லாம் அதில் லிங்க் ஆகிக்குவாங்க. இந்த அரசின் இணைய சந்தை பார்த்திங்கன்னா ஒரு மாவட்டத்திற்கு ஒரு பொருள் என்று ஒரு பிரச்சாரத்தை கொண்டு வராங்க. இதன் மூலமாக ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள பிரபலமான பொருட்களை விற்பனை செய்ய ஈஸியாக இருக்கும். அடுத்த செய்தி, தமிழக அரசானது மாநில பறவைகள் ஆணையம்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. ஆணையம் மூலமாக நிறைய பறவைகள் சரணாலயம் திறக்கிறதுக்காகவும், பறவைகள் கூடு கட்டுவதற்கு உகந்த சூழ்நிலையை ஏற்படுத்துவதற்காகவும், சுற்றுச்சூழலை மேம்படுத்துவதற்காகவும் இந்த திட்டத்தை கொண்டு வராங்க. போல் சரணாலயங்களுக்கு ஒரு மேலாண்மை திட்டத்தையும் கொண்டு வராங்க. அதே போல் பறவைகள் இருக்கும் இடத்தை ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியாகவும் அறிவிக்கிறாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே 14 பறவைகள் சரணாலயம் இருக்குது. அதில் 14 ராம்சர் சைட்னு சொல்கிறாங்க. தமிழகத்தில் பறவைகள் சரணாலயம் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா, வேடந்தாங்கல் காஞ்சிபுரம் மாவட்டம், கரிகிளி காஞ்சிபுரம் மாவட்டம், பத்தன்குடி சிவகங்கை மாவட்டம், கஞ்சிரன்குளம் ராமநாதபுரம் மாவட்டம், சித்திரன்குடி ராமநாதபுரம் மாவட்டம், உதயமார்த்தாண்டபுரம் திருவாரூர், வடுவூர் திருவாரூர், கூந்தன்குளம் திருநெல்வேலி, கரைவேட்டி அரியலூர், வெள்ளோடு ஈரோடு, மேல் செல்வனூர் ராமநாதபுரம், தீர்த்தங்கல் ராமநாதபுரம், சக்கரக்கோட்டை ராமநாதபுரம், புலிக்கட் ஏரி திருவள்ளூர், ஓசூடு ஏரி விழுப்புரம். இதில் உள்ள அனைத்து பறவைகள் சரணாலயம் ராம்சர் சைட்டு கீழ் வரும். ராம்சர் சைட்னா என்னென்னா, ஐநா சபையில் உள்ள நாடுகள் எல்லாம் ஈரான் நாட்டில் உள்ள ராம்சர் என்ற இடத்தில் ஒரு மீட்டிங் வச்சாங்க. அந்த மீட்டிங் வந்து 2 பிப்ரவரி 1971 நடந்தது. இங்கே வந்து ஈரநிலங்கள் மற்றும் அதில் வாழும் உயிரினங்களை பாதுகாக்க சில சட்டங்கள் கொண்டு வந்தாங்க. இதை பின்பற்றி இந்தியாவில் நிறைய இடத்த ராம்சர் சைட்னு அறிவிச்சிருக்காங்க. அதில் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 14 இடங்கள் இருக்குது. அதில் அனைத்து பறவைகள் சரணாலயமும் இருக்குது. அடுத்த செய்தி, இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் கூட்டுறவு வங்கி திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள திருவூர் என்கிற ஊரில் அமைந்துள்ளது. இதை வந்து இப்போ மேம்படுத்த போகிறாங்க. இந்த வங்கி 1904 ஆகஸ்ட் 22 செயல்பட தொடங்கியது. இந்த வங்கி வேளாண் சார்ந்த கடன்களை கொடுக்குது. அதனால் இது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் என்று சொல்லப்படுகிறது. கட்டிடங்கள் பாழடைந்துள்ளதால் இப்போது புதுப்பிக்கப்படுகிறது. இந்தியாவில் கூட்டுறவு நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா கிராம நிறுவனங்கள் மற்றும் நகர நிறுவனங்கள் என்று ரெண்டாக பிரிஞ்சிருக்கு. இப்போ கிராமங்களில் பார்த்தீங்கன்னா சிறிய காலம் இருக்கக்கூடியதாக சில வங்கிகள் உள்ளன. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா மாநில கூட்டுறவு வங்கி, மாவட்ட கூட்டுறவு வங்கி மற்றும் விவசாய கூட்டுறவு வங்கின்னு சொல்கிறாங்க. போல் அதிக காலம் இருக்கக்கூடியதாக மாநில கூட்டுறவு விவசாய மற்றும் கிராம வளர்ச்சி வங்கி மற்றும் முதன்மை மாநில கூட்டுறவு விவசாய மற்றும் கிராம வளர்ச்சி வங்கி. அடுத்த செய்தி, இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தடப்படுத்துதல் ஆணையம் வந்து சரியான உணவு முறையின் சான்றிதழை வந்து கடலூர் மாவட்டத்தில் இருக்க திருப்பாப்புலியூர் உழவர் சந்தைக்கு கொடுத்துருக்காங்க. இந்த உணவு பாதுகாப்பு மற்றும் தரப்படுத்துதல் ஆணையத்தின் தலைமையிடம் புதுடெல்லியில் அமைந்திருக்கு. இந்த ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா 5 செப்டம்பர் 2008 செயல்பட தொடங்கியது. இந்த ஆணையம் வந்து மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தின் கீழ் வருது. இதனுடைய தலைவர் பார்த்திங்கன்னா சுதாந்த் பாண்ட். அதே போல் இந்த ஆணையம் பார்த்திங்கன்னா நாடு முழுக்க 112 லேபுகளை கொண்டுள்ளது. இந்த மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தின் அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு மான்சுக் மாண்டவியா அவர்கள். இப்பொழுது இந்தியாவில் பார்த்திங்கன்னா யாரேனும் உணவு சம்பந்தமாக தொழில் தொடங்க வேண்டும் அப்படின்னா உணவு பாதுகாப்பு மற்றும் தரப்படுத்துதல் ஆணையம் அதாவது FSSI ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இவர்களிடம் வந்து அங்கீகாரம் வாங்கணும். இந்த ஆணையத்தின் முக்கியமான குறிக்கோள் பார்த்திங்கன்னா பள்ளிகள், பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள், பணியிடங்கள், உணவு சந்தைகள் இது போன்ற இடங்களில் பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியமான உணவு கிடைக்க வேண்டும் என்பதுதான். ஊட்டச்சத்து குறைபாடு குறித்த ஒரு கூட்டு மதிப்பீட்டு அறிக்கையை வந்து யூனிசெஃப், உலக சுகாதார அமைப்பு மற்றும் உலக வங்கி ஆகியோர் சேர்ந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிக்கையின்படி பார்த்திங்கன்னா இந்தியாவில் 2012 இருந்ததை விட 2022 ஊட்டச்சத்து குன்றிய குழந்தைகளின் எண்ணிக்கை 14 மில்லியன் குறைவாக உள்ளது. இது பெரிய சாதனையாக பார்க்கப்படுது. அதே போல் இந்தியாவில் பார்த்திங்கன்னா 2012 ஊட்டச்சத்து குன்றிய 5 வயதுக்கும் கீழ் உள்ள குழந்தைகள் பார்த்திங்கன்னா 41.6% இருந்தாங்க. அதே சதவிகிதம் 2022 பார்த்திங்கன்னா 31.7% குறைந்திருக்கு. இதன் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 52 லட்சத்திலிருந்து தற்போது 36 லட்சமாக குறைந்திருக்கிறது. அதே போல் இந்த அறிக்கையில் பார்த்திங்கன்னா உடல் பருமனை பற்றியும் சொல்லியிருக்காங்க. 2012 பார்த்திங்கன்னா இந்தியாவில் 2.2% இருந்த உடல் பருமன் இப்போ வந்து 2022 2.8% இருக்குது. இது உலகளவில் ஒப்பிடும்போது ரொம்ப கம்மி. உலகளவில் பார்த்திங்கன்னா 5.6% இருக்குது. இந்தியாவில் பார்த்திங்கன்னா மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகள்லாம் சேர்ந்து ஃபுட் ஃபோர்டிஃபிகேஷன் அதாவது உணவில் வலுவூட்டுதல் இந்த கான்செப்டை கடைபிடிச்சிருக்காங்க. இதனால் ஊட்டச்சத்து குறைபாடு மிகவும் குறைத்திருக்காங்க. இந்த உணவில் வலுவூட்டுதல் அப்படின்னா என்னென்னா உணவில் சத்துக்களை சேர்ப்பது அதாவது விட்டமின் குறைபாடு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் உணவில் அந்த விட்டமினை சேர்ப்பாங்க. இந்த உணவு வந்து இந்தியாவில் உள்ள அடிமட்ட குடிமகனுக்கும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது ரேஷன் கடை வந்து அடிமட்ட மக்களிலிருந்து அனைத்து மக்களும் வாங்கக்கூடிய இடமாக உள்ளது. அதனால் அங்கு கிடைக்கக்கூடிய பொருட்களில் இந்த உணவு வலுவூட்டுதலை செய்வாங்க. அடுத்த செய்தி பார்த்திங்கன்னா இந்தியாவின் கூட்டுறவுத்துறை வந்து மிகப்பெரிய தானிய சேமிப்பு திட்டம்னு ஒன்று கொண்டு வராங்க. இந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா தானிய சேமிப்பு திறனை வந்து 70 மில்லியன் வரை அதிகரிக்க செய்ய போகிறாங்க. இதற்காக 1 டிரில்லியன் ரூபாய் மதிப்பிலான திட்டத்தை மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்துருக்கு. இந்த திட்டம் மூலமாக நாடு முழுவதும் உள்ள கூட்டுறவு நிறுவனங்களுக்கு மத்திய அரசு நிதியை பங்கிடும். அதே போல் இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்திய உணவுக் கழகத்தின் சுமையவும் குறைக்கிறதா இருக்கும். மற்றும் இந்த திட்டம் வந்து உணவு வீணாவதை தவிர்க்கவும் அதே போல் விவசாயிகள் வந்து அவங்க பொருட்களை விற்பனை செய்ய சிறப்பாக திட்டமிடவும் முடியும்னு சொல்கிறாங்க. இந்த திட்டம் பார்த்திங்கன்னா வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலன் அமைச்சகம், நுகர்வோர் விவகாரங்கள் அமைச்சகம், உணவு மற்றும் பொது விநியோகம் அமைச்சகம் மற்றும் உணவு பதப்படுத்தும் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் ஆகிய அமைச்சகங்களை ஒருங்கிணைத்து செயல்படும். இந்த திட்டத்தை கூட்டுறவுத்துறை அமைச்சகமானது வெவ்வேறு மாநிலத்தில் உள்ள 10 மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து சோதனை திட்டமாக செயல்படுத்தும். அடுத்த செய்தி, ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா ABPMJAY இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா 5 கோடிக்கும் மேற்பட்டவங்க பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த திட்டம் மூலமாக பார்த்தீங்கன்னா அனைத்து வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு வருடத்துக்கு 5 லட்சம் மருத்துவ காப்பீடு கிடைக்கும். இந்த திட்டத்தின் மூலம் அவர்கள் நாடு முழுவதும் எந்த மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்றுக்கொள்ளலாம் மற்றும் இதில் குடும்ப நபர்களின் எண்ணிக்கை எவ்வளவு வேண்டுமானாலும் இருக்கலாம். திட்டத்தின் மூலம் மக்கள் 2ம் கட்ட மற்றும் 3ம் கட்ட மருத்துவ சிகிச்சைகளும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த மொத்தத்தில் 2022-23 நிதியாண்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 56% தனியார் மருத்துவமனைகள்லையும் 44% அரசு பொது மருத்துவமனைகள்லையும் சேர்ந்திருக்காங்க. இந்த திட்டத்தை தேசிய சுகாதார ஆணையம் நிர்வகிச்சுட்டு வருது. இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா டெல்லி, ஒடிசா மற்றும் மேற்கு வங்காளம் இந்த மாநிலங்களை தவிர மற்ற அனைத்து மாநிலங்களிலும் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலும் அமலில் உள்ளது. அடுத்த செய்தி, வரைவு விமான மசோதா 2023. மசோதா பார்த்தீங்கன்னா 1934 விமான சட்டத்தை மறு ஆய்வு செய்து உருவாக்கப்பட்டுள்ளது. மறு ஆய்வை மக்களின் கருத்துக்களுக்காக வேண்டி 30 வெளியிட்டிருக்காங்க. மசோதா மூலமாக விமானத்தின் வடிவமைப்பு, உற்பத்தி, உடைமை, பயன்பாடு, செயல்பாடு, விற்பனை, ஏற்றுமதி, இறக்குமதி இதையெல்லாம் ஒழுங்குபடுத்த போகிறதா சொல்கிறாங்க. இந்த மசோதா இந்திய விமான போக்குவரத்து அமைச்சகத்தின் கீழ் உள்ளது. இதனுடைய அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு ஜோதிராதித்ய சிந்தியா அவர்கள். நாம் மீதமுள்ள நிகழ்வுகளை அடுத்த தொகுதிகளில் காணலாம். நன்றி.
இதுவரை திண்டுக்கல் மாவட்டம் பழனி போட்டித் தேர்வு பயிற்றுனர் திரு எஸ் ராம்குமார் அவர்கள் வழங்கிய குரூப் 4 யூனிட் 2 நடப்பு நிகழ்வுகள் பகுதி 2 கேட்டோம். அவர்களுக்கு நம் புதுகை பண்பலை சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய புலன இலக்கங்கள் 63800779 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டறிய நமது பண்பலையில் இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. நன்றி நேயர்களே.